கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 8 அத்தியாயம், போகாதே நில். பழையாறை நகரத்து இளைய பிராட்டியின் மாளிகையின் மேல் மாடத்தில் எழுந்த இனிய கீதம் அருண்மொழியின் சிந்தையை கவர்ந்தது. நொடியில் பழைய சம்பவங்களுக்கு இழுத்து சென்றது. அலைக்கடல் மீது சிந்தனை களத்திலே மிதந்து சென்றது. அவர் தோளிலே ரத்தின வைர வைடூரிய கற்கள் வாணிபம் செய்வதற்காக இருந்தன. அவற்றின் நினைவை விட ஒப்பற்ற ரத்தினமான இன்பவள்ளியின் இனிய முகம் அவர் சிந்தனையில் மீண்டும் சீர் பெற்றது. அவர் அடியோடு அவளை மறந்துவிடவில்லை. கடாரத்தின் இன்று திரும்பிய போது அவர் முல்லை தீவிற்கு மீண்டும் வந்தார். தனது வாக்கை அவர் மறந்துவிடவில்லை. அவளுடைய அற்புத நடனம் அவர் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அவளுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் அவர் இதயத்தில் நடனமாடி கொண்டிருந்தது. அவை அழியா வண்ண ஓவியமாக இதயத்திரையில் ஆர்வமெனும் தூரிகையால் தீட்ட பெற்றன. அந்த ஓவியத்தை அகக்கண்களால் அவ்வப்போது கண்டுகளித்துக் கொண்டிருந்தார். முல்லை தீவில் இன்பவள்ளியை காணாத போது அவர் பெரும் பரபரப்பை அடைந்தார். அவர் இன்பவள்ளியை பற்றி யாரை கேட்பார்? அந்த தீவின் சோலை அழிந்து பாலையாக காணப்பட்டது. மக்கள் நடமாட்டமின்றி சூன்ய பிரதேசம் போல் தோன்றியது. முன்பு பாடிய குயில்களை கேட்போம் என்றால் அவற்றை காணவில்லை. அவரும் அவளும் அமர்ந்து நேரம் போவது தெரியாது உரையாடிய புன்னை மரம் நிலை குலைந்திருந்தது. கடற்கரையில் உள்ள அந்த பாறை மண்மேடிட்டு கிடந்தது. சோர்ந்த உள்ளத்தோடு திரும்பி அருண்மொழி சோழ நாடு வந்தடைந்த பிறகு சங்கிலி போல் தொடர்ந்து சம்பவங்கள் காத்திருந்தன. இதய ராணி வானத்தி அருகில் அவரால் அதிக நேரம் தங்கியிருக்க முடியாத நிலையில் அவர் முல்லை தீவை பற்றி நினைக்க நேரம் இல்லை. இன்பவள்ளி சோழ நாட்டிற்கு வந்திருப்பாள் என்றும் அவர் கருதவில்லை. அப்படி வந்திருந்தாலும் நந்திபுரத்தில் இளைய பிராட்டியின் அரண்மனைக்கு வந்திருப்பாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவரை அந்த நேரத்தில் நந்திபுரத்திற்கு வந்தது திடீர் என செய்து முடிவுதானே? வந்தியத்தேவனை நந்திபுரத்துக்கு போகுமாறு கூறிய போது அவ்வளவு சீக்கிரம் இளைய பிராட்டியும் அங்கே சென்று விடுவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. எத்தனையோ புதுமைகள் விளையப் போகின்றன என்று எண்ணினார். அந்த புதுமையை காண அவரும் பழையாறைக்கு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. தஞ்சை அரண்மனையில் சோழ நாட்டினின்று குறுநில மன்னர்கள் வந்து குழுமியிருந்தனர். மதுராந்தக உத்தம சோழர் மகாசபையை கூட்டுவதற்காக குறுநில மன்னர்களுக்கு விரைந்து ஓலை அனுப்பியிருந்தார். குடும்பாளூர் இளைய வேளார், திருக்கோவலூர் மலையமான், கடம்பூர் சம்புவரையர், மாழபாடியார், இப்படியாக நெடுங்காலத்திற்கு பிறகு மீசையை முறுக்கிவிட்டபடியும் மாறை நிமிர்த்தி நடந்தபடியும் தங்கள் குடும்பத்தவர்களோடு தஞ்சை நகருக்கு வந்து சேர்ந்தனர். மிக முக்கியமான விஷயங்களை மதுராந்தக தேவர் அமைச்சர் குழாத்துடனும் சிற்றரசர்களுடனும் ஐயம்பேராயத்துடனும் ஆலோசிக்க போகிறார். அருண்மொழியுடனும் மதுராந்தகர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அனிருத்த பிரம்மராயர் அப்போது இருந்திருந்தால் அருண்மொழிக்கு எவ்வளவோ உதவியாக இருந்திருக்கும். அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. மனத்திலே குழம்பி நிற்பவர்களை பற்றிய பேச அக்கையார் குந்தவி பிராட்டியை நாட எண்ணி அருண்மொழி நந்திபுரத்திற்கு விரைந்தார். பொழுது புலர்ந்தும் புலராமுன்னரே பழையாறை வந்தடைந்த அருண்மொழி வந்தியத்தேவனும் குந்தவையும் மாதவி கொடி பந்தல் வீட்டினுள் நுழைந்ததை கண்டதும் கொடி வீட்டின் வெளியே மறைந்து நின்றார். தக்க தருணத்தில் உள்ளே நுழைந்தார். அப்போதுதான் எதிர் மாளிகையில் மேல் மாடத்து நின்று குமரன் வர கூவாய் குயிலே என்று இன்பவள்ளி விடிவள்ளியை நோக்கி பாடினாள். மாதவி பந்தலில் நின்று வெளியே அருண்மொழி சட்டென வந்தார். இசை பந்தியிடம் நோக்கி ஓடினார். மாளிகையின் முன் வாயிலை கடந்து நடுக்கூடத்தில் அமைந்திருந்த மேல் மாடத்திற்கு போனார். படிக்கட்டுகளில் ஓடி சென்றவர் ஒரு கணம் நின்றார். பல எண்ணங்கள் ஒரே சமயத்தில் உருவாயின. இன்பவள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். அவள் இங்கே எவ்வாறு வந்தாள்? இளைய பிராட்டியின் மாளிகைக்கு வந்திருக்க வேண்டும் என்றால் இன்பவள்ளி இளைய பிராட்டியை அறிவாளா? அவளை அறிந்தும் பிராட்டி தன்னிடம் கூறாதிருக்கின்றாளா என்று எண்ணியவர் மேன்மாடம் செல்வதை நிறுத்தி திரும்பினார். கீத குரல் காதில் வீழ்ந்தவுடனேயே அப்படி அவசரமாக ஓடிய நிலையை நினைக்கும் போது அவருக்கு வெட்கம் சூழ்ந்தது. என்ன என்று பிராட்டி கேட்டால் என்ன காரணம் சொல்வது என்று தயக்கத்தோடு அருள்மொழி நடந்தார். நடையில் முன்பு இருந்த வேகமும் அவசரமும் இல்லை. முன்கூடத்தில் மங்கிய வெளிச்சம்தான் சூழ்ந்திருந்தது. மூளையில் எரியும் விளக்கும் கூட எண்ணெய் இல்லாமல் கருகி சுடர்விட்டு கொண்டிருந்தது. இன்னும் பலமாக காற்று வீசினால் அது முற்றிலும் அணைந்துவிடும். கூடத்து தூண்களின் நிழல்கள் அந்த மங்கிய ஒளியில் சாய்ந்து வீழ்ந்திருந்தன. அந்த மாளிகையை அருள்மொழி கண்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகின்றன. இப்போது காணும் போது புதுமையாக அது காட்சியளித்தது. அருள்மொழி மெல்ல வெளியே வந்தார். இளைய பிராட்டியும் வந்தியத்தேவனும் மேன்மாடத்தை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தனர். அருண்மொழி உடனே திரும்பி விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அருண்மொழி மெல்ல வெளிவாயிலுக்கு வந்தார். வந்தியத்தேவன் அருண்மொழியை நோக்கி விரைந்து வந்தான்.
அவன் அவரை அணுகுவதற்குள் குதிரை ஒன்று வந்து நின்றது. அதன் மீதிருந்த இளைஞன் ஒருவன் இறங்கினான். போர் வீரனுடையில் இருந்தான். அவனை முன்னரே நாம் கண்டிருக்கின்றோம். காஞ்சி மாநகரில் முதியவரோடு பேசி அவரை தஞ்சைக்கு அழைத்த அதே வீரன். பழுவேட்டரையர் பாசறையில் எதிரியின் பலத்தை அறிந்து வந்து சொன்ன அதே வீரன் சங்கரதேவன் தான் அவன். வெகு தொலைவில் இருந்து விரைந்து வந்த களைப்பு காணப்பட்டது அவன் முகத்தில். களைப்பால் மட்டும் அந்த வீரன் முகம் மாறியிருக்கும் என்று சொல்லுவதற்கில்லை. அவன் அவசர செய்தி ஒன்று கொண்டு வந்திருந்தான். அந்த செய்தியை அவன் இதயம் தாங்கிக் கொண்டிருந்ததால் முகம் களையிழந்திருக்கலாம். அவன் கொண்டு வந்திருந்த செய்தி அவசர செய்தி மட்டும் இன்றி மிக பயங்கர செய்தியும் கூட. சோழ நாடை திடுக்கிடும்படியான செய்தி அது. கேட்டோர் அனைவரும் என்ன ஆகுமோ என்று துடிதுடிக்கும் சம்பவம் நேர்ந்து விட்டது. மணிமங்கல போர்க்களத்தில் பார்த்திபேந்திரன் தாக்குண்டு நிலை குலைந்து விழுந்தவுடன் எஞ்சியிருந்த பல்லவ படைகள் அஞ்சு ஓடின. நாடும் வேண்டாம், காளை கொடியும் வேண்டாம் என்று திக்குக்கு ஒருவராக உயிர் மிஞ்சினால் போதும் என்று ஓடி ஒளிந்தனர். வேளக்கார படையோடு வீரமழக்கத்தோடு எடுத்த காரியத்தில் வெற்றியோடு எக்காலமிட்டு வண்ணம் வந்தனர். ஆனால் அவர்கள் தலைவரும் போர் படைகளுக்கு தலைமை பூண்டு வந்தவரும் சோழ நாட்டின் முதுகெலும்பு போன்று திகழ்ந்தவருமான சிறிய பழுவேட்டரையர் பட்டு காயமுற்று கிடந்தார். அவரை பல வீரர்கள் சூழ்ந்து ஒரே சமயத்தில் தாக்கினர். அந்த முதிய வயதிலேயும் அவர் தன் போர் திறமை அனைத்தையும் புலப்படுத்தி வாளை சுழற்றினார். வாளின் பசிக்கு பலர் இரையாயினர். சிறிது நேரத்திலே சூழ்ந்தவர் அனைவரும் இறந்தோ அல்லது அஞ்சு ஓடியோ மறைந்தனர். ஆனால் பழுவேட்டரையர் உடல் எங்கும் விழுப்புண்கள் நிறைந்தன. 54 போர்க்களங்களில் உடலெங்கும் 64 விழுப்புண் ஏற்று போரின் முத்திரை பதிந்த பெரிய பழுவேட்டரையரை போன்று புள்ளலூர் போர்க்களம் சிறியவர்க்கும் உடலெங்கும் வாளின் வடுவை பதித்தது, ஈட்டியின் முனையை பதித்தது, வேலின் வலிமையை உடலில் கண்டது. பழுவேட்டரையர் கீழே விழுந்தார். அவரை சிறிது நேரம் கவனிக்க யாரும் இல்லை. அப்படியே இருந்திருந்தால் அந்த போர்க்களத்து சாதாரண வீரர்களோடு கிடந்து மேலே வட்டமிட்டு விருந்துண்ண பறக்கும் வள்ளூர்களின் கூரிய நகங்களுக்கு இரையாயிருப்பார். இரவானதும் நெருப்பு போன்ற கண்களோடு ஊளையிட்டு வரும் நரிகள் ஓநாய்களின் பிடியில் சிக்கி சதைகள் கிழிந்து எலும்புகள் நொறுங்கி நினமாலையாக மாறியிருப்பார். சங்கரதேவன் பழுவேட்டரையரை கண்டுவிட்டான். நிற்க இயலாது அவர் தள்ளாடி கீழே விழுந்ததை தொலைவில் போரிட்டுவாரை கண்டவன் ஓடோடி வந்தான். புழுதியிலே படுத்தறியா பழுவேட்டரையர் உடல் மண்ணிலே வீழ்வதா? பன்னீரும் சந்தனமும் தெளிக்கப்பட்ட பஞ்சனையில் சாயும் அவர் உடல் சிந்திய செங்குருதியால் சேரான பூமியிலே சாய்வதா? சங்கரதேவன் பாய்ந்து வந்து அவர் தலையை தூக்கி தன்மடியில் கிடத்திக் கொண்டான். அவன் அஞ்சியபடி உயிர் போய்விடவில்லை. கண்கள் மூடி கிடந்தன. மார்பின் அருகே பட்ட காயத்தினின்று ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தோளிலே பலமாக வாளின் வெட்டு, முழங்காலுக்கு கீழே ஈட்டியால் தாக்கப்பட்ட காயம், பேடி ஒருவன் பின்புறமிருந்து தாக்கியதால் பின் தலையிலே பலத்தாடி. சங்கரதேவன் பரபரப்போடு உடலெங்கும் பார்த்தான். மார்பின் அருகில் இருந்த காயம்தான் அவனுக்கு கவலை அளித்தது. தன் மேலங்கியை கிழித்து காயத்துக்கு கட்டினான். விரைந்து ஓடி தண்ணீர் கொண்டு வந்தான். உடன் சில வீரர்களை அழைத்து வந்தான். மெல்ல வாயை திறந்து நீரை குடிக்க செய்தான். மற்ற வீரர்களது உதவியோடு அவரை கூடாரத்திற்கு அழைத்து சென்றான். அவசர காலத்திற்கு தேவையான உடன் வந்திருந்த மருத்துவர் விரைந்து வந்தனர். பச்சிலைகள் பிழியப்பட்டன. உடலின் ரணத்திற்கு எல்லாம் மருந்திடப்பட்டு கட்டுக்கள் போடப்பட்டன. எதற்கும் கலங்காத பழுவேட்டரையர் கண்களில் நின்று கண்ணீர் வடிந்தது. குன்றன நிமிர்ந்து தோளின் ஏற்பட்டிருந்த காயத்தை கண்ட வைத்தியரே சற்று அச்சமடைந்தார். ஈட்டியின் முனை உடைந்தாங்கி தாங்கி இருந்தது. வாளால் அறுத்து சுட்டு மிக கவனமாக ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கருதினார் மருத்துவர். உடனே தஞ்சைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டார். காஞ்சி மாநகரில் இல்லாத ஆதூர சாலையா தஞ்சையில் இருக்கப் போகிறது, காஞ்சிக்கு அழைத்து சென்று விடுவோம் என்று சிலர் கூறினார்கள். சங்கரதேவன் பிடிவாதமாக மறுத்துவிட்டான். பல காரணங்களுக்காக தஞ்சைக்கு செல்வதே சிறந்தது என்று கூறினார். பழுவேட்டரையர் மெல்ல கண்விழித்தார். சங்கரதேவனும் மற்றவர்களும் அருகே அமர்ந்திருந்தனர். போரின் முடிவை என்னவாகியதோ என்று கவலை அவருக்கு. சோழ நாட்டிற்கு ஏற்படவிருந்த களங்கத்தை போக்கவன்றோ படைகளோடு விரைந்து வந்தார்.
நமது கொடி உயர்ந்து பறக்கிறதா
என்று மெல்லிய குரலில் கேட்டார். நேரமாக ஆக உடலில் நோவு தெரிந்தது. என்று மெல்ல முனிகினார்.
தலைவரே, வெற்றி வெற்றி, பார்த்திபேந்திரன் ஒழிந்தான் என்று சங்கரதேவன் உற்சாகத்தோடு கூறி பழுவேட்டரையருக்கு தெம்பூட்ட முயன்றான்.
இந்த வாளால் தான் பார்த்திபேந்திரனை வெட்டினேன் என்று வேளக்கார படையினரில் ஒருவன் கூறினார். பழுவேட்டரையர் மெல்ல கண்விழித்து நோக்கி புன் முறுவல் பூத்தார். அவர் ஏதோ கூற முயன்றிருக்க வேண்டும். படுகாயப்படுத்துவது வெற்றியை தேடி தந்துவிடாது என்பதை தன் நிலையை சுட்டிக்காட்டி தெரிவிக்க விரும்பினார். கை கால்களை அசைக்க முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. மேலும் அங்கு தாமதப்படுத்த விரும்பாது.
சுற்றிலும் வேளக்கார படை சூழ சிவிகையில் பழுவட்டரையரை படுக்க வைத்து தஞ்சையை நோக்கி விரைந்தனர். ஆடாமல் அசையாமல் மிக கவனமாக சுமந்து செல்ல வேண்டியிருந்தது. இந்த செய்தியை முன்பாகவே இளவரசர் அருண்மொழிக்கு தெரிவிக்க விரும்பிய சங்கரதேவன் இருள் என்றும் பாராமல் களைப்பென்றும் பாராமல் தஞ்சையை நோக்கி விரைந்தான். தஞ்சையை அவன் அடையும் போது இருள் கப்பியிருந்தது. விடிவெள்ளி முளைக்கவில்லை. சிலுசிலுவென்று இளம் காற்று வீசிக் கொண்டிருந்தது. தஞ்சை கோட்டை காவலர்களுக்கும் உறக்கம் கண்ணை அழுத்தும் வேளை. பொதுவாக கோட்டை காவலர் உத்தரவின்றி இரவில் கோட்டைக்கு வெளியே செல்வதோ வருவதோ கூடாது. சங்கரதேவன் கோட்டையின் அகழிக் கதவருகில் நின்று சங்கேத ஒளியை எழுப்பி கூவவே காவலர் விழித்தனர். சங்கரதேவனை அவர்கள் அடையாளம் தெரிந்து கொண்டனர். அருண்மொழி சற்று முன்னர்தான் அவசரமாக சென்ற செய்தியை அவன் அவர்களிடமிருந்து அறிந்தான். சங்கரதேவன் அவசரத்தை உணர்ந்த அவர்கள் அருண்மொழி சென்றிருக்கும் இடத்தை ஊகித்து கூறினர். குதிரையை அப்படியே திருப்பிக் கொண்டு சங்கரதேவன் பழையாறையை நோக்கி விரைந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.